உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
பயிர் வகை விதை உற்பத்தி பற்றிய தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் அன்னூர் வட்டாரம் பட்டக்காரன் புதூரைச் சேர்ந்த பி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள்.
பொதுவாக இப்போ வந்து நம்ம உணவில் வந்து பயிர் வகை பயிர்கள் நிறையா சேர்த்துக்கணும், நம்ம அந்த சரியான விதத்தில் பயிர் வகை பயிர்கள் எடுத்துக்கிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பருப்பு உளுத்தம்பருப்பாக இருந்தாலும் சரி, தோரம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே வேலை பார்த்தோம்னாக்க அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கூட இருக்குது. பருப்பு வகைகள் கிடைக்காதனால தான் அந்த விலை உயர்வு இல்லைங்களா? பயிர் வகை பயிர்கள் நம்ம நாட்டில் எதனால் குறைவாக விளையுது? இப்போ நீங்கள் வந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? இந்த விளைச்சல் குறைவுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இதில் ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் பிரச்சனை. இன்றைக்கி கரெக்டான தருணத்தில் வந்து மழை பெஞ்சு விதைக்கிற போது களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது. அப்போ பயிர் வகை பயிர்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஆர்வம் இல்லை. இந்த ஆர்வத்தினால வந்து ஒரு சில விவசாயிகள் வந்து செய்கிற போது விலை ஏற்றத்தாழ்வு இருக்குதான் செய்யும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பயிர் வகை உற்பத்தியில் வந்து இப்போ பயிர், உளுந்து, துவரை இது எல்லாம் விளைச்சல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது. அந்த குறைவு காரணத்தினால தான் விலை ஏற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. அந்த அதிகரிக்கிறதுக்கு வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா மழை பெய்கிற சீசனில் மானாவாரியை பொறுத்தளவு எல்லாருமே விவசாயிகள் வந்து விதைக்கணும். விதைக்கிற போது அந்த தருணத்துக்கு வந்து வேலையாட்கள் வந்து அவசியமாக வேணும். ஏன்னா அந்த பயத்தங்காய் வந்து பொறிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் ஆண்கள் வந்து பற்றாக்குறை, அதனால் வந்து விவசாயிகள் வந்து இது ஏசார் செய்யணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு.
சரிங்க, இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பொதுவாக பயிர் வகைகளை வந்து மானாவாரியில் தான் சாகுபடி பண்ணுறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பயிர் வகைகளுக்கு தேவையான அந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடிச்சோம்னாக்க விளைச்சல் இன்னும் அதிகரிக்கும். விவசாயிகள் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, கொண்டு போய் பயிரை விதைச்சி விட்டாங்கன்னா அப்புறம் அறுக்கிறதுக்கு தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இது சரியான கேள்வி. பயிர் வகை தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பயிருக்கு என்னென்ன உயிர் உரங்கள் வேணும் அப்படின்னு, பூமிக்கு வந்து உயிர் உரங்கள் இருக்குது. அப்போது அந்த பயிரை போட்டிங்கன்னா வேர்கள்னு இருக்குது, இந்த வேர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஏக்கர் பயிர் ஒரு ஏக்கருக்கு தேவையானது வந்து 8 கிலோ சிபாரிசு செய்யணும். அந்த 8 கிலோ பாசி பயிருக்கு வந்து 1 கிலோ விதைக்கு இந்த வேர்கள் நோய் மருந்து அப்படின்னு சொன்னால் ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்கிறோம். அந்த விரிடி வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற விதாச்சரத்தில் கலக்கணும். அப்போ இந்த அசோஸ்பைரலும் பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் கலந்து போட்டிங்கன்னா இந்த வறட்சி தாங்கக்கூடிய இதுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த வானத்திலேருந்து கிரகச்சக்கு தன்மையினால் இலைவலையாக உங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதனால் வந்து உயிர் உரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், அதை கடைப்பிடிக்கிறது அவசியம். அப்போ இந்த பயிர் வகையில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள்னு சொன்னால் இந்த பூக்கும் தருவாயில்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 45 நாள் பயிர் வகை பூக்கும் அப்படின்னு சொல்கிற போது அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும், அதிகமாக மகசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அப்போ வந்து இந்த டிஏபி கரைசல்னு ஒன்று இருக்குது. இந்த டிஏபி கரைசல் வந்து ஒரு ஏக்கர், அதாவது ஒரு 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ வரைக்கும் நன்கு நல்லா பொடி பண்ணி நல்லா தண்ணியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வடிகட்டி வச்சு நல்லா தெளிச்சோம்னா காப்புத்தன்மை அதிகம் இருக்குது, எடை கொஞ்சம் கூடி வரும்.
சரிங்க, இப்போ வந்து துவரையில் புதுசாக நாற்று விட்டு நடவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய முறை சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த முறை பின்பற்றிருக்கீங்களா?
ஏன் நடவ முறையில் நாற்று விடுறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்கு. தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்கிற போது ஒரே தருணத்தில் வந்து விதைக்க முடியாது. நாற்று விட்டு ஒரே இடத்துல கரெக்ட் பண்ணி நாற்று விட்டு வச்சிங்கன்னா பாருக்கு பாரு இடைவெளி, செடிக்கு செடி இடைவெளி, அந்த இடைவெளியில் கரெக்டாக இது பண்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு களை எடுக்கிற டேச்சிலையும் கூட துவர செடியை நாற்று உற்பத்தி பண்ணி ஒரு களை எடுக்கிறது மிச்சம். அதை அந்த வழியில் வந்து பின்பற்றுட்டால் இந்த எஸ்ஆர்ஐ நடவு முறையில் இன்றைக்கி காற்றோட்டமாக இருக்கலாம். ஏன்னா நடவு முறைங்கிற போது சால் போடுறது வந்து நெரிசலாக வரும். நடவு முறைங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பாருக்கு பாரு வந்து ஒரு 4 ரெடி போட்டிங்கன்னா செடிக்கு செடி வந்து ஒரு ரெண்டரை அடியில் நடவு முறை வந்து ரொம்ப உகந்தது. இதே மாதிரி பயிர் விதை நேர்த்தி இதெல்லாமே நான் முன் சொன்னக்கூடிய விதை நேர்த்தியில் இதுக்கு செய்யலாம்.
இப்போ நீங்கள் விதை உற்பத்தி பண்ணுறதா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விதை உற்பத்திங்கிற போது வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும் இல்லைங்களா? இப்போ விதை உற்பத்தி பண்ணி எங்கே விற்பனை பண்ணுறீங்க? இந்த உற்பத்தியில் வந்து நீங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்கள் முக்கியமாக கடைபிடிச்சிட்டு வர்றீங்க?
விதை உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது நாம் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்துமே வந்து தொழில்நுட்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. விதை வந்து உற்பத்திங்கிறது போது தாய் வித்துன்னு சொல்லுவாங்க, பிரீடர் விதை தாய் வித்து. அந்த தாய் வித்துலேருந்து எடுக்கக்கூடியது பிரீடர் அது கொடுத்து தான் நான் எப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எப்பன் எப்டூ ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேடு இந்த விதைகள் எல்லாமே நல்ல காரணிகள் இருக்கக்கூடியது. இந்த எப்பன்லேருந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு டேக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விதை உற்பத்தி வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா அந்த விதை உற்பத்தி பண்ணும்போது சுற்று வர இந்த மகரந்த சேர்க்கு சேரும்போது மற்ற இடத்துல ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரு அளவில் வந்து எந்த ஒரு பயிரும் இருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு பேர் தொழில்நுட்பம். அது விதை உற்பத்தி செய்கிற போது அதை கடைப்பிடிக்கணும். அந்த விதை உற்பத்தி பண்ணி நானே வந்து வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்துக்கு ஒவ்வொரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ வந்து ப்ரிக்யூர்மெண்ட் போட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க விதையை உற்பத்தி பண்ணுறது எப்படி இவர் செய்கிறாரு எந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு வந்து சீட்ஸ் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேருந்தே என்னை வாட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுக்கு தெரியாட்டியும் கூட அவங்க தொழில்நுட்பம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த தொழில்நுட்பத்தில் தான் விதை உற்பத்தி வந்து சேகரித்து ப்ராசஸ் பண்ணி அனுப்பி வட்டார வேளாண்மைக்கு போகும்.
சரிங்க, இப்போ விதை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ 1 ஏக்கர் பாசிப்பயிரோ இல்லை உளுந்தோ நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுமாரி சாகுபடி பண்ணோம்னாக்க நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க?
விதை உற்பத்தி பண்ண போது இன்னைக்கு நல்ல விலை கிடைக்கிற போது கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1 ஏக்கருக்கு வந்து 40,000-50,000 வரைக்கும் கிடைக்குது. செலவு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது மருந்தடிக்கிற இது உழவு செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் செலவு வரும். ஏன்னா பறிக்கிற கூலி அதிகம். இன்னைக்கு லேபர் கூலி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 150 ரூபா இருந்த காலகட்டமெல்லாம் உண்டு. இன்றைக்கி 200 ரூபா கேட்குறாங்க. அப்போ அந்த 150 ரூபா கொடுக்கும்போது இதே விலை தான். இன்றைக்கி 200 ரூபா கொடுக்கும்போது இதே விலை தான். அதைத்தான் நான் கேட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கணும், அரசுலேருந்து சலுகையெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவு கொஞ்சம் கூடுதலாக தான் லாபம் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பாசிப்பயிர் ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்றுதுனா ஒரு 20% சேர்த்தி கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் தப்பில்லை. கவர்மெண்ட் வந்து அதை ப்ராசஸிங்கு அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு 25% வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் பார்த்தா 25% வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 30-35% கொஞ்சம் சேர்த்து கொடுத்ததுன்னா ஒரு 110 ரூபா வரைக்கும் எங்களுக்கு விலை வேணும். அப்போ தான் இந்த சிறுதானியத்தெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும். இன்றைக்கி தொழில்நுட்பங்கள்லாம் நிறையா இருக்கும்போது அப்பப்போ செலவு வந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து எனக்கு வந்து விதை உற்பத்தியில் ஒரு லாபகரமான தொழில் தான். நஷ்டமெல்லாம் ஏற்படாது, லாபம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 400 கிலோ 450 கிலோ உற்பத்தி செய்ய முடியுங்கிறது இருக்குது. அது வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா ஒரு வருவாய் கிடைக்கிற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 30,000 ரூபா கிடைக்கும். 45,000 ரூபா வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 செலவு வரும்.
இப்போது விதை உற்பத்தி வந்து நல்லா லாபகரமாக தான் இருக்குது அப்படின்னீங்க. இப்போது உங்களை மாதிரி ஒரு உழவர் விதை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன செய்யணும்? முதல்ல இதுக்கு எதாவது பதிவு பண்ணணுமா? விதை எங்கே போய் வாங்குறது? அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
ஒரு விவசாயி வந்து எனக்கு பக்கத்தோரத்துக்காரரு, அது நீங்களாகவும் கூட இருக்கலாம். இவர் எப்படி செய்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். அந்த விதையை வந்து வட்டார வேளாண்மையில் விதை தொழில்நுட்ப வல்லுநர்னு ஒருத்தருக்கிட்டார் ஏஎஸ்ஆர் இருப்பாங்க. அவங்க வந்து சார், நான் உங்களுக்கு வந்து விதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு தரமான விதைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், தரமான விதை அப்படின்னா அக்ரி யூனிவர்சிட்டி மூலமாக பிரீடர் வரைக்கும் தேர்வு பண்ணுவார். இல்லை அப்படின்னா அந்த வட்டார வேளாண்மையில் எப்பன் சீட்ஸ் இருந்தாலும் கூட கொடுப்பாரு. அதை வாங்கி நீங்கள் வந்து பயிர் செய்கிறதுக்கு இருக்குது. அந்த தொழில்நுட்பங்கிறது போது அவரும் அப்படி தான் வந்து காட்டையெல்லாம் பார்ப்பார், இவர் எப்படி செய்கிறாரு, இடைவெளி எப்படி இருக்குது, காட்டோட்டம் எப்படி இருக்குது, சீதோசன நிலை எப்படி இருக்குதுலாம் பார்ப்பார். அப்போ அந்த விதை உற்பத்தி சொல்கிறபோது நீங்கள் இந்த விதை உற்பத்தி வல்லுநர் விதையை நீங்கள் சாகுபடி பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அளவுக்கு எந்த ஒரு பயிர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதை வந்து பின்பற்றணும். இல்லை பதிவெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா போதும். அப்புறம் அதுக்கு மேலே தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். உளுந்தல் பார்த்தீங்கன்னா இந்த TMV7 இருந்ததுலாம் அது கொஞ்சம் கொடி வந்துட்டு இருந்தது. T9 ஒரு ரகம் இருக்குது. அந்த T9 வந்து ரொம்ப குத்தாக இருக்குது. துவரை அப்படித்தான் வாங்கணும். ஐசிபிஎல் 87 முதல் இருந்தது, அப்புறம் வம்பன் இருந்தது, இப்போ அந்த கோஆர்ஜி 7 அப்படிங்கிறது குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா 110 நாள், 85 நாளில் இப்போ போக்கும் தருவாய் இருந்தால் 125 நாள், மழை இல்லாமல் படினா மறுபடியும் கொஞ்சம் கூடிய ஒரு 135 நாள் இருக்குது. இது மருதாம்புக்கு ஏற்றிருக்கும். அப்புறம் பிஎஸ்ஆர் 1 அது கொஞ்சம் வைட்டாக இருக்குது தவிர, அது வந்து கொஞ்சம் நாள் வந்து அதிகரிக்கும், 180 நாள், 6 மாதம், இந்த மாதிரி ரகங்களெல்லாம் இருக்குது. இப்போ துவரையில் பார்த்தீங்கன்னா துவரையில் வம்பன் இதெல்லாமே நாம் செஞ்ச விவசாயத்தில் அனுபவத்தில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் புதுசாக ஏதோ வந்ததுன்னா அதை அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். கடலை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி JL 27, அப்புறம் TMV 7 வந்து இருக்குது. இப்போ கோட்டு, அப்புறம் இந்த ஸ்ரீவெல்லிபுத்தூர் இந்த ரகத்துலலாம் இருக்குது எள் ஆயில் வித்துக்கல. அப்புறம் இந்த கடலையில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த VRI 1, VRI 2, VRI 3, 4 இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்கு. ஏதோ புதுசாக வருதோ அது வந்து மகசூல் பண்ணால் விவசாயிகளுக்கோ கொஞ்சம் ஈடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடவு முறையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 4 மாதம், 120 நாள், 135 நாள், 135 நாளில் காய் பறிக்கிறத விட அந்த காய் இருக்கிற அளவுக்கு வந்து அப்படியே அறுத்து, அதாவது இந்த ராகி கம்பு எல்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த மெத்தட்ல அறுத்துட்டிங்கன்னா மறுபடியும் துளிர் விட்டு பூக்கு சீக்கிரம் மருதாம்பு ஏற்றப்படுகிறது. அதுவும் உங்களுக்கு 1 மாதத்துலேயே துளிர் விட்டு 2வது மாதத்தில் பூக்காயெல்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த சோளம் இருக்கு இல்லைங்க, தீவனச்சோளம்னு, இந்த தீவனச்சோளம் வந்து தமிழகத்திலேயே வந்து ஆடு மாடு இவங்கெல்லாம் வச்சு பற்றாக்குறையாக இருக்குது. தீவனத்துக்கு வந்து இந்த FS 29, இந்த FS 29 வந்து அறுக்கறுக்க வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கட்டிங் பண்ணலாம். இன்றைக்கி 1 ஏக்கருக்கு வந்து 2 கிலோ சோளம் தான் தேவைப்படுது. அந்த 2 கிலோ சோளத்தில் வந்து கிட்டத்தட்ட 4 கரவ மாடு வைக்கலாம். 1 ஏக்கர் பயிர் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 4-5 கட்டிங் இங்கே பண்ணலாம். அது பூக்கும் தருவாயிலேருந்து அறுத்து போட்டுருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அறுக்கறுக்க லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கூட விடலாம். கரசல் பண்ணிருந்தால் 4 வருஷம், 5 வருஷம். அதனால் மாடுகளுக்கு இந்த அகத்தி, சவுண்டல், இந்த மாதிரி கோஎப்பஸ், கம்பு நேப்பியர் இதெல்லாம் பயிர் பண்ணால் பசு மாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும்.
சரிங்க, இப்போ ராகி கூட போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ராகியில் வந்து என்ன வெரைட்டி போடுறீங்க?
ராகியில் வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மானாவாரியாக வந்து பழங்காலத்தில் பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கோ 6, கோ 7 சாரதா, ஒயிட் ராயின்னு, இப்போ இந்த ஒயிட் ராய் வந்து கொஞ்சம் போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். உற்பத்தி பண்ணுறதை விட இப்போ எந்த ஒரு பொருளுமே வந்து பாதுகாக்கிற அளவுக்கு சேமிக்கிறது அவசியம். இன்றைக்கி சாதாரண நிலையெல்லாம் இருக்குது, எலி தொந்தரவு நிறைய இருக்குது. இருக்கிறத வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் போட்டதுன்னா அவங்க வீட்டு, இன்றைக்கி விவசாயிகள் பொறுத்தளவு விவசாயிகளே போய் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வீட்டில் 4 பேர் 3 பேர், ஏன்னா இந்த 4 பேர் 3 பேர் அன்றைக்கி விவசாயத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்லேயே பார்க்க மாட்டோம், உண்மை சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் படிக்கிற போயிடுறாங்க, அது பாரு என்னப்பா விவசாயம் செஞ்சால் கட்டுப்படியாது அப்படின்னு எல்லாம் கேட்குறேன். அப்படி விவசாயம் தான் ஒரு நாளைக்கு வந்து சேத்துல கை வச்சா தான் சோத்துல கை வைக்க முடியும்னு நான் எடுத்து சொல்வேன். அவன் PhD படிக்கிறேங்கிறான். இதெல்லாம் தெரியணும். வருங்காலத்தில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா எப்படிங்கிறத தெரியும். இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து ஆள் பற்றாக்குறை போக்குச்சுன்னு எல்லாருமே நல்லபடியாக விவசாயம் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்குங்க. எப்போ பாரு, எங்கே பாரு, எந்த மீட்டிங்கு போனாலும் ஆள் இல்லை சார், எங்களுக்கு விலைவாசி உயர்வாகி போச்சு, விளைச்சல் இல்லை சார், மழை இல்லை, அது இல்லை, இன்றைக்கி போர் வந்து நிலத்தடி நீர் வந்து கிட்டத்தட்ட 1500 அடி போயிடுச்சு சார், இது எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தெரியவருக்கு வந்து அரசு வந்து இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசனை பண்ணணும். விவசாயிகளுக்கு வந்து போதுமான அளவு என்னென்ன இடையூறுகள் இருக்குது, இடர்பாடுகள் இருக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சு ஆவணம் செய்யணும்னு தான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பயிர் வகை விதைகளை எங்கு வாங்குவது, எப்படி உற்பத்தி செய்வது மற்றும் அதனை எப்படி விற்பனை செய்யும் முறைகள் குறித்து நம்மிடம் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர் அன்னூர் வட்டாரம் பட்டக்காரன் புதூரைச் சேர்ந்த BR சுப்பிரமணியம் அவர்கள். நேயர்களே, இதுபோன்ற அனுபவம் தங்களுக்கும் இருந்தால் நம் வானொலி நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 641-003. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224310055. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.AC.IN. இந்நிகழ்ச்சியை அக்ரிடெக் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்கிறோம். கேட்டு பயனடையுங்கள்.